அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்லாதோர் மாய்கின்றார், எம் குழந்தைகள் பசியில் வாடுகின்றார். குற்றம் இல்லாதோர் மாய்கின்றார், எம் குழந்தைகள் பசியில் வாடுகின்றார். நீதியை அழிப்போர் வாழ்கின்றார், பல நேரிய மனிதர்கள் வீழ்கின்றார். நீதியை அழிப்போர் வாழ்கின்றார், பல நேரிய மனிதர்கள் வீழ்கின்றார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ,
இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சிலுவையில் இறந்த செம்மறிதான், பின் சாவினை அழித்து உயிர்த்ததென்றோ. சிலுவையில் இறந்த செம்மறிதான், பின் சாவினை அழித்து உயிர்த்ததென்றோ. சிலுவை வடிவே முடிவல்ல, முழு ஜெயமே எங்கள் பரிசென்றோ. சிலுவை வடிவே முடிவல்ல, முழு ஜெயமே எங்கள் பரிசென்று. இந்த சிலுவை உமது வல்லமையே, இந்த சிலுவை உமது ஞானமே,
இந்த சிலுவை உமது வல்லமையே, இந்த சிலுவை உமது ஞானமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, வசனங்கள் 34, 37 43 வரை. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்டார்கள். ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிப்பிடப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவமன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 118.
நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் சாற்றுவராக. என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு என ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் சாற்றுவராக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர் வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவர் வலக்கை வலிமையாய் உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவர் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தாரானால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு.
இரண்டாம் வசகம். திருத்தூதர் பவுல் கொலோசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1-4 வரை. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 20, வசனங்கள் 1-9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் தரும் கொடைகளான அமைதி, பற்றற்ற தன்மை, அஞ்சாமை ஆகிய கொடைகள் நம்மீது பொழியப்பட இன்று வேண்டுவோம். புகழ்பெற்ற பேராயர் புல்டன் ஷீன் தான் சந்தித்த ஒரு ஜமைக்கா நாட்டு பெண்ணை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். அப்பெண்மணி தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர். ஒரு கையும் ஒரு காலின் பாதிப்பாகமும் அந்நோயால் அரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட துன்பத்திற்கு மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த அவரிடம் அதற்கான காரணம் என்னவென்று பேராயர் கேட்டபோது, பேராயர் அவர்களே, நான் இறந்த பிறகு இயேசு நிச்சயம் என்னை உயிர்த்தெழ வைப்பார். அப்போது மையுமையும் மாட்சியும் நிறைந்த உடலை என் மீட்பர் எனக்கு தருவார். இந்த நம்பிக்கையே என் வாழ்வின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று அந்த பெண்மணி பதில் கூறினாராம். உயிர்ப்பின் மீதுள்ள விசுவாசம் இப்பெண்மணியின் வாழ்வை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. நம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, இறப்பிற்கு பின் வரும் உயிர்ப்பிற்கும் அடிப்படையாக இருப்பது இயேசுவின் உயிர்ப்பு. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஊற்றாக இருப்பதும் இயேசுவின் உயிர்ப்பே. இதையே துய சின்னப்பர், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் விசுவாசம் பயனற்றதே என்று கூறுகிறார். இயேசுவின் உயிர்ப்பு சுட்டிக்காட்டுவது இறப்பிற்கு பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை மட்டுமல்ல, இப்பொழுதே இவ்வுலகிலேயே உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்பதையும் தான். உயிர்ப்பின் மக்களாக வாழ உயிர்த்த இயேசு கண்ட 3 கொடைகளை அன்று நம் சீடர்களுக்கு வழங்கியது போலவே இன்று நமக்கும் வழங்க தயாராக இருக்கிறார். அவற்றை நமதாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 1. அமைதி. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்பது உயிர்த்த இயேசுவின் வாக்கு. வன்முறைகளும் போர்களும் வரைமுறையின்றி பெருகிக் கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். சண்டித்தனமே சரியானது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மைட் இஸ் ரைட். இந்த சண்டித்தனமே சரியானது என்ற காட்டு நீதியை சமூக நீதியாக்கி உலகை சுடுகாடாக்க துடிக்கும் வல்லரசுகள் ஒருபுறம், பழிக்கு பழி என்ற பாழாய்போன சித்தாந்தத்தில் நம்பிக்கை வைத்து செயல்படும் தனி மனிதர்கள் மறுபுறம், இவர்களுக்கிடையில் அடையாளம் தெரியாமல் கசக்கி பிழியப்படுகிறது அமைதி புறா. இப்படி போர்களுக்கு மத்தியில் போராடிக் கொண்டும் வன்முறைக்கு மத்தியில் வாடிக்கொண்டும் இருக்கும் மனித குலத்திற்கு இயேசு வழங்கும் ஒப்புயர்வற்ற ஆசீர்வாதமே அமைதி. இயேசு வழங்கும் இவ் அமைதி சமூகத்தில் நிலவ வேண்டிய அமைதியை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய மன அமைதியையும் குறிக்கின்றது. உண்மையான மன அமைதி உள்ளவர்களால் மட்டுமே உலகத்தின் அமைதிக்காக உழைக்க முடியும் என்பது காந்தியின் கூற்று. எனவே நம்முடைய மன அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கும் கோபம், வெறுப்புணர்ச்சி, பழிவாங்கும் குணம், வைராக்கியம், நயவஞ்சகத்தனம் ஆகியவற்றை நீக்குவதற்கான வல்லமைக்காக சிறப்பாக மன்றாடுவது அவசியம். இரண்டாவது, பற்றற்ற தன்மை. உயிர்த்த இயேசு மகதலா மரியாவை பார்த்து என்னை பற்றி கொள்ளாதே என்கிறார். வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை பற்றற்ற வாழ்க்கை நடத்தி வந்த இயேசு அதன் முக்கியத்துவத்தை உயிர்ப்பின் செய்தியாகவும் விட்டுச் செல்கின்றார். பற்றற்ற தன்மை என்பது உலகத்தை விட்டு காட்டில் தஞ்சம் புகுவது அல்ல, மாறாக உலக இன்பத்தில் முழுவதும் மூழ்கிவிடாமல் படைப்பு பொருட்களை படைத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவது. அநீத பொருளாசையே அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என்பதை நன்குணர்ந்த இயேசு எவ்வித பொருளாசையையும் கொள்ளாதபடி கவனமாக இருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்ற குரல் வழியாக பற்றற்ற தன்மையை உயர்த்தி பிடிக்கிறார் நம் தெய்வ புலவர் வள்ளுவர். எது எதில இருந்து நீ விலகியிருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை என்பதுதான் இக்குறளின் பொருள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், இவ்வுலகு சார்ந்தவற்றை பற்றியல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் என்று புனித சின்னப்பர் கூறுவதன் அர்த்தம் இதுதானே. இவ்வுலகம் தரும் இன்பங்களிலே மூழ்கிவிடாமல் இவ்வுலகின் நிலையாமையையும் அழியக்கூடிய தன்மையையும் உணர்ந்து இதையும் தாண்டி சிந்திக்கின்ற மனப்பக்குவம் நமக்கு தேவை என்பதுதான் புனித சின்னப்பர் விடுக்கும் வேண்டுகோள். நிலையற்ற உலகம் நிலையென்றெண்ணி வாழ்வதால் தானே தேவையில்லாத பிரச்சனைகளும் வேதனைகளும். இதை உணர்ந்து பற்றற்ற வாழ்வுக்கு அழைக்கும் இறைவனின் குரலுக்கு செவிமடுப்பது எப்போது? மூன்றாவது, அஞ்சாமை. உயிர்ப்பின் அனுபவம் உறங்கி கிடந்த சீடர்களுக்கு உத்வேகம் கொடுத்தது. யூதர்களுக்கும் ரோமியர்களுக்கும் அஞ்சி அறையில் அடைபட்டிருந்த சீடர்கள் அஞ்சாதீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வீரம் பெற்றனர். இயேசுவே மெசியா என்று நெஞ்சை நிமிர்த்தி முழக்கமிட்டனர். அச்சுறுத்தப்பட்ட போது நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரையாமல் இருக்க எங்களால் முடியவே முடியாது என்று பதில் தந்தனர். இன்று சமூக அநீதிகளை கண்டு அஞ்சி அடங்கி போய் கூட்டுப்புழுவாய் குறுகி போயிருக்கிறது கிறிஸ்தவ சமூகம். நாம் சிறுபான்மையினர்தானே, நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற தாழ்வு மன வார்த்தைகளும் இயலாமையை வெளிப்படுத்தும் சிந்தனைகளும் அதிகமாக நம்மிடையே இருக்கின்றன. எனவே அநீதிகளை கண்டு அஞ்சி ஒதுங்கியிருப்பது புத்திசாலித்தனமாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் உயிர்ப்பு கொண்டு வந்த அஞ்சாமை என்னும் நற்குணம் நமக்குள் புதிய உத்வேகத்தை பாய்ச்சட்டும். அஞ்சாதீர்கள் என்ற உயிர்த்த இயேசுவின் வார்த்தைகள் நம்மை தட்டி எழுப்பட்டும்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவின நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.